சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 1, 2024. தலைப்ப பண்டைய மற்றும் நவீன நெக்ரோமான்சி அலியாஸ் மெஸ்மரிசம் மற்றும் ஹிப்னாட்டிசம் கண்டிக்கப்பட்டது. கோல்டன் உரை லூப்கா. உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது, அவரை மட்டுமே சேவிப்பாய். பொறுப்பு ரீதியான வாசிப்பு மல்கியா சங்கீதம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நாளாகமம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதின் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகசேனையாயிருந்தார்களல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் புத்தியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகளெல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். உபாகமம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய்ச் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்திவிடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேஜமெங்கும் பரம்பிற்று. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபாலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னாரென்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்து சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கலாத்தியர். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லிச்சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீட்டிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். சங்கீதம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் எல்லாமாக இருப்பதால் அவரது ஒற்றுமைக்கு இடமில்லை. கடவுள் ஆவி ஒருவரே அனைத்தையும் படைத்தார், அதை நல்லது என்று அழைத்தார். எனவே தீமை நன்மைக்கு முரணானது, உண்மையற்றது, மேலும் கடவுளின் விளைபொருளாக இருக்க முடியாது. தீமை மற்றும் நோய் பற்றிய கூற்றுகளை அவற்றின் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்படுத்தி கண்டனம் செய்யுங்கள். ஆனால் அவற்றில் எந்த உண்மையும் இல்லை. பாவம் இல்லாததால் பாவியாக இருக்க முடியாது என்று உறுதியளிப்பதன் மூலம் ஒரு பாவி சீர்திருத்தப்படுவதில்லை. பாவத்தின் கூற்றை குறைக்க நீங்கள் அதை கண்டறிந்து முகமூடியை அகட்டி மாயையை சுட்டிக்காட்டி பாவத்தின் மீதான வெற்றியை பெற வேண்டும். அதன் உண்மையற்ற தன்மையை நிரூபிக்க வேண்டும். நோயுற்றவர்கள் நோய் இல்லை என்று அறிவிப்பதால் மட்டும் குணமடைவதில்லை, ஆனால் அது இல்லை என்பதை அறிவதன் மூலம். விஞ்ஞானம் மனதுடன் தொடர்புடையது, முக்கியமில்லை. இது நிலையான கொள்கையில் தங்கியிருக்கிறது, தவறான உணர்வின் தீர்ப்பின் மீது அல்ல. கணிதத்தில் இரண்டு தொகைகளை சேர்ப்பது எப்போதும் ஒரே முடிவை கொண்டு வர வேண்டும். தர்க்கத்திலும் அப்படித்தான். ஒரு சிலாக்கியத்தின் பெரிய மற்றும் சிறிய முன்மொழிவுகள் இரண்டும் சரியாக இருந்தால் முடிவு சரியாக வரையப்பட்டால் தவறாக இருக்க முடியாது. எனவே கிறிஸ்தவ அறிவியலில் கருத்து வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இல்லை, ஏனெனில் அதன் தர்க்கம் துல்லியமாக கூறப்பட்ட சொற்பொழிவு அல்லது எண்கணிதத்தில் சரியாக கணக்கிடப்பட்ட தொகையின் பகுத்தறிவை போல இணக்கமானது. உண்மை எப்பொழுதும் உண்மையாகவே இருக்கும். மேலும் முன்கூடி அல்லது முடிவில் எந்த பிழையையும் பொறுத்து கொள்ள முடியாது. ஆன்மீக உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் பொருள் சார்ந்த கட்டுக்கதையை மாற்றியமைப்பதன் மூலம் அதை கண்டறியலாம். இது உங்கள் முன்முடிவுகளுக்கு இணங்கவோ அல்லது முற்றிலும் முரண்பாடாகவோ இருக்கலாம். பாந்தீசம் என்பது பொருளின் நுண்ணறிவு மீதான நம்பிக்கை என வரையறுக்கப்படலாம். இது விஞ்ஞானம் முறியடிக்கும் நம்பிக்கை. அந்நாட்களில் உலகம் உண்டானது முதல் இல்லாத மகா உபத்திரவம் இருக்கும். மேலும் நேரத்திற்கு முன் எங்களை துன்புறுத்துவதற்கு நீங்கள் உண்மை இங்கு வந்தீர்களா என்ற கூக்குரலை பூமி எதிரொலிக்கும். விலங்கு காந்தவியல், ஹிப்னாட்டிசம், ஆன்மீகம், இறையியல், அஞ்ஞானவாதம், தேவசம்பந்தம் மற்றும் துரோகம் ஆகியவை உண்மையான இருப்புக்கு விரோதமானவை மற்றும் அதன் செயல்பாட்டிற்கு ஆபத்தானவை மற்றும் வேறு சில அமைப்புகள். நாம் மருந்தியலை கைவிட்டு ஆண்டாலஜியை எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையின் அறிவியல் விஷயங்களின் வெளிப்புற உணர்வை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் யதார்த்தத்தை ஆழமாக பார்க்க வேண்டும். நாம் ஒரு பைன் மரத்திலிருந்து பீச் சேகரிக்க முடியுமா அல்லது ஒற்றுமையின் முரண்பாட்டிலிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? ஆயினும் மனிதர்களிடையே அறிவியல் அதன் சீர்திருத்த பணியில் மிதிக்க வேண்டிய பாதையில் உள்ள சில முன்னணி மாயைகள் பகுத்தறிவு. பெயர் மாயை ஒன்றுமில்லாததை சுட்டிக்காட்டுகிறது. மரண மனம் பொருளில் உணர்வின் அடிப்படையில் செயல்படுவது விலங்கு காந்தம். ஆனால் இந்த மனம் என்று அழைக்கப்படும் அதில் இருந்து எல்லா தீமைகளும் வருகின்றன. அது தனக்குத்தானே முரண்படுகிறது. மேலும் இறுதியாக அறிவியலில் வெளிப்படுத்தப்படும் நித்திய உண்மை அல்லது தெய்வீக மனத்திற்கு அடிபணிய வேண்டும். கிறித்துவ அறிவியலை பற்றிய நமது புரிதலின் விகிதத்தில் நாம் பரம்பரை நம்பிக்கை, பொருள் அல்லது விலங்கு காந்தவியல் ஆகியவற்றில் உள்ள மனதின் நம்பிக்கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அழியாத உயிரினத்தின் நிலையை பற்றிய நமது ஆன்மீக புரிதலின் விகிதத்தில் அதன் கற்பனை சக்தியின் பாவத்தை நிராயுத பாணியாக்குகிறோம். மெட்டாபிசிக்கல் ஹீலிங் முறைகள் மற்றும் அடிப்படையை அறியாமல் நீங்கள் அதனுடன் ஹிப்னாட்டிசம், ஆன்மீகம், மின்சாரம் ஆகியவற்றை இணைக்க முயற்சிக்கலாம். ஆனால் இந்த முறைகள் எதுவும் மெட்டாபிசிக்கல் ஹீலிங் உடன் கலக்க முடியாது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் மன செயலின் அடிப்பகுதிக்கு சென்று தெய்வீக மனத்தின் வெளிப்பாடாக அனைத்து தெய்வீக செயல்களின் சரியான தன்மையையும் அதன் விளைவாக எதிர் செயலின் தவறான தன்மையையும் வெளிப்படுத்தும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. தீமை, அமானுஷ்யம், அமானுஷ்யம், மெஸ்மரிசம், விலங்கு காந்தவியல், ஹிப்னாட்டிசம், நம்பிக்கையின் மயக்கமான மாயையின் கீழ் ஒரு மனிதன் தான் சூடாக இருக்கும் போது உரைப்பதாகவும் வறண்ட நிலத்தில் இருக்கும் போது நீந்துவதாகவும் நினைப்பான். ஊசிகள் அவரை காயப்படுத்தாது. ஒரு சுவையான வாசனை திரவியம் சகிக்க முடியாததாக தோன்றும். விலங்கு காந்தவியல் பொருள் உணர்வை வெளிப்படுத்துகிறது. மேலும் அது உண்மையான அடித்தளம் அல்லது செல்லுபடியாகும் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையாக காட்டுகிறது. நம்பிக்கையை மாற்றுங்கள், உணர்வு மாறுகிறது. நம்பிக்கையை அழிக்கவும் உணர்வு மறைந்துவிடும். பொருள் மனிதன் தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையான பிழை, எதிர்மறை சரி மற்றும் நேர்மறை தவறு ஆகியவற்றால் ஆனது. விந்தையது தன்னை சரி என்று அழைக்கிறது. மனிதனின் ஆன்மீக தனித்துவம் ஒருபோதும் தவறாது. இது மனிதனை படைத்தவரின் சாயல். பொருள் மனிதர்களை உண்மையான தோற்றம் மற்றும் இருப்பின் உண்மைகளுடன் இணைக்க முடியாது. அதில் அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும். பொருளின் கூற்றுகளை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் இறப்பை நீக்கி மனிதனை அவரது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாத தெய்வீக சாயலில் என்றென்றும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டறிய முடியும். கிறிஸ்தவ அறிவியலை நியாயந்தீர்க்கும் இந்த யுகம் சத்தியத்தில் நிரூபிக்கக்கூடிய மற்றும் அவற்றின் பலன்களால் அறியப்பட்ட முறைகளை மட்டுமே அனுமதிக்கட்டும். மேலும் புனித பவுல் கலாத்தியர்களுக்கு எழுதிய பெரிய நிருபத்தில் பின்வருமாறு எழுதினார். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லிச்சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீட்டிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாவம், நோய் மற்றும் மரணம் போன்ற மனித மாயையில் மனமும் பொருளும் ஒன்றிணைகின்றன என்ற கருத்து இறுதியில் இந்த கருத்தை மறுக்கும் மன அறிவியலுக்கு அடிபணிய வேண்டும். கடவுள் மனம், கடவுள் எல்லையற்றவர், எனவே அனைத்தும் மனமே. இந்த அறிக்கையில் இருப்பது பற்றிய அறிவியல் உள்ளது. மேலும் இந்த அறிவியலின் கோட்பாடு தெய்வீகமானது, நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மையை நிரூபிக்கிறது. எல்லா சக்தியும் கடவுளுக்கு சொந்தமானது, நல்லது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.